மாலே பிரபனே மற்றொடிந்த தேவர்களே, நூலே நுழைவறியான் நுண்ணியனாய் வந்து அடியேன். பாலே புகுந்து பறிந்து உருக்கும் பாவதத்தால் சேலேர் கண்ணீர் மல்க தெள்ளேனும் கொட்டானோ. மாலே பிரபனே மற்றொழிந்த தேவர்களே, நூலே நுழைவறியான் மால் நுழைவறியான் திருமாலாலும் நுழைந்து பார்க்க முடியாது இறைவன். பிரம்மன் அவனும் நுழைந்து பார்க்க முடியாது. மற்றொழிந்த தேவர்கள் வேறு தேவர்களாலும் அவனை நுழைந்து பார்க்க முடியாது. போட்டும் புத்தகங்கள் நூல்லையாவது அவனை பற்றி சரியா சொல்லியிருக்கிறார்களா? நூல்களிலும் நுழைந்து சொல்லவில்லை. வேதமே சொல்ல முடியல தருமாறுதுங்கிறான். வேதமே கடவுள் யா அப்படின்னு கேட்டா அவரு சொல்ல தெரியல. அதாவது மலை அல்ல, கடல் அல்ல, நிலம் அல்ல, பூமி அல்ல, காற்று அல்லன்னு தான் சொல்லு. நேதி நேதி நேதி, இது அல்ல இது அல்ல இது அல்ல என்று சொல்லிக் கொண்டே போவதை தவிர இதுதான் கடவுள் என்று சொல்ல தெரிய வேதத்துக்கு. வேதத்துக்கு கடவுள் இதுதான் என்று சொல்ல முடியாமல் தவிக்கிறது என்று சொல்லுவார்கள். அதைத்தான் சொன்னார். நூலே நூலை வரியார் வேத புத்தகத்தினாலும் நுழைந்து சொல்ல முடியாதவனாகிய பெருமான் நுண்ணியனாய் வந்து அடியேன். மிக நுண்ணிய ஞானமூர்த்தியாக வந்தான் அடியேன். பாலே புகுந்து என் பக்கத்திலே வந்தான். பறிந்து என்னிடத்திலே அன்பு காட்டினான். உருக்கும் பாவகத்தால் என்ன ஒரு பாவனை பண்ணினான். பாவனை என்று சொன்னால் செப்ப பொன்னாக்கிற ஒரு வித்த, அதுதான் பாவகம் என்பது. இன்னது ஒரு பொருளை இன்னொரு பொருளாக வேதித்தல், ரசவாதம் செய்தல் என்று சொல்கிற ஒன்று. அதுபோல ஒன்றை மற்றொன்றாக மாற்றுகிற நிலை இருக்கே அது பாவகம் என்று சொல்றார். நாம் பூசை பண்ணுகிற போது எப்படி பூஜை பண்ண வேண்டும் என்று விதி இருக்குது. நாம் இருக்கிறது இந்த மாயா உலகத்தில் தான் இருக்கிறோம். ஆனா சிவபூஜை பண்ணுகிறவர்கள் எங்க இருந்து பூஜை பண்ணதாக ஆரம்பிக்கிற போது தங்களை கற்பனை பண்ணீங்கன்னா இந்த அசுத்த மாயா பவனத்தை விட்டு இதுக்கு மேல இருக்கிற சுத்த மாயா பவனத்துல போய் நாம் வித்யாபவனத்தில இருக்கிறதாக பாவனை பண்ணி கொண்டு பூஜை பண்ணணும்னு சொல்லி, அதுவே ஒரு கற்பனை. இது மாதிரி ஒவ்வொன்றையும் கற்பனையாகவே பூஜை பண்ண வேண்டும் என்று. இப்படி கற்பனையா பூஜை பண்ணி கொண்டிருந்தால் இந்த கற்பனை ஒரு நாள் உண்மையா பலித்து விடும். புலி வருது புலி வருது புலி வருதுன்னு ஒருத்தர் சொல்லிட்டே இருந்தா ஒரு நாள் புலியே வந்துடும். அதே மாதிரி இறைவனை நான் பூஜை பண்றேன், இறைவன் வர்றான், இறைவன் அனுகிரம் பண்றான் பண்றேன், இறைவன் அனுகிரம் பண்றான் அப்படின்னு இவன் தினம் பாவிச்சுட்டே இருந்தான். ஒரு நாள் இறைவனே வந்து அனுகிரம் பண்ணிடும். இப்படி இறைவன் வர்றான் வர்றான்னு அந்த இடத்துல நான் பாவிச்சு கொண்டே இருக்கணும். இறைவன் வரல, ஆனா பூஜை பண்ணும்போது நான் என்ன பண்றேன், இறைவன் இங்க வர்ற எழுந்த விழுகிறார், இவனுக்கு நான் பூஜை பண்றேன் என்ற இந்த நினைவையே பாவனையே செய்கிறேன். இல்லாததை இருப்பது போல் நினைத்து கற்பனை பண்ணி கொண்டு பூஜை பண்ணுகிறேன். அதான் அவர்களை சொல்றார், பூஜை என்பது பாவனை கற்பனை. அழகா சொல்லிட்டார்கள் பெரியவர்கள், இப்படியே நமக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறார். ஆனா அந்த கற்பனை தேவையில்லையே, எதுக்காக பைத்தியாரனா பண்றேன்னு கேட்டா இல்லப்பா, இந்த மாதிரி நீ பாவனை பண்ணாதான் ஒரு நாள் உண்மையா பலிக்கும். இந்த பாவனை தான் நமக்கு பலிக்க கூடியது, அதனாலதான் உனக்கு இது மாதிரி பூஜை பண்ணுன்னு சொல்றோம் என்று நமக்கு பெரியவர்கள் காட்டு. அதை இவர் சொல்றார். என்ன சொல்லிவிட்டார் என்று கொண்டால், மாலே பிரபனே மற்றொழிந்த தேவர்களே, நூலே நுழைவரியார் நுண்டியானாய் வந்து அடியேன். பாலே புகுந்து பறிந்து உருக்கும் பாவகத்தால் இந்த பாவனையினாலே சேலே கண்ணீர் மல்க. அவன் என்ன பண்ணா, என்ன பார்த்து அசுத்தமாய் இருந்த என்னை தூயனாக ஆக்கிவிட்டேன்னு ஒரு பாவனை பண்ணனா பாருங்க. இறைவன் நினைச்சான் இவன் நல்லவனாயிட்டான், இவன் பாவம்லாம் போயிட்டுது என்று இறைவன் நினைச்ச மாத்திரத்திலே நான் சுத்தம் உள்ளவனாக ஆகிவிட்டேன். அவனுடைய பாவனையினால் நான் தூயவன் ஆகினேன். இப்ப கூட நமக்கு தீட்சை பண்ணுகிறவர்கள் குருமார்கள் நமக்கு என்ன செய்கிறார்கள், தீட்சை பண்ணும் போது நமக்கு என்ன செய்கிறார்கள் ரொம்ப பேருக்கு தெரியாது. என்னோ குருவிடத்துல போறோம், எங்க தீட்சை எடுத்து கொடுங்கன்னு சொல்றோம். அவர் சரிங்கிறார், நம்மளை உட்கார வைக்கிறார், ஒரு துணியை தலையில போட்டு காதோரமா நம சிவாய அல்ல சிவாய நவன ஒரு மந்திரத்தை சொல்லிடுறார். ஓஹோ, இந்த மந்திரத்தை அவற்றின்னு கேட்டுக்கிட்டு வர்றதுதான் தீட்சை என்று இவர்கள் எல்லாரும் நினைச்சிருக்கிறார். இந்த மந்திரத்தை மட்டும் அவற்றின்னு கேட்டு வர்றது தீட்சை இல்லை. அதுக்கு முன்னாடி அந்த குரு என்ன பண்றார், தன்னை சிவமாக பாவிச்சுட்டார். தன்னை மறந்துடுறார், தான் ஒரு மனுஷன், இந்த உலகத்துல தான் இருக்கிறேன், எனக்கு ஒரு பெயர் இருக்கு, எல்லாத்தையும் மறந்துடுறார். அவர் தன்னை சிவமாக அவர் பாவிச்சுக்கிறார். எதுக்கே உட்கார்ந்து இருக்கிறவன் ஜீவன், அவனை ஒரு உயிராக்குற அந்த உயிரிடத்துல ஆணவம் கர்மம் மாயை என்ற இந்த மூணு இருக்கு. இந்த மூணையும் கலைகளாக பிரிக்கிற கலாசக்தி பற்றது என்று சொல்லி அந்த கலைகள் ஒவ்வொரு கலையா அவன் தெளிந்து பிரிக்கிறதாக சில மந்திரங்களை சொல்லி இந்த கலையை நான் பிரித்து விட்டேன், இந்த கலையை தாரிவனோட்டு பிரிச்சேன், இந்த கலையை பிரிக்கிறேன் என்று நிமித்துகளை, பிரதிஷ்டகலை, வித்யாகலை, சாந்திகலை, சாந்தி அடீத கலை என்ற இந்த கலைகளை எல்லாம் ஒன்னொன்னா இவன் விட்டு நீக்கிறேன் நீக்கிறேன் நீக்கிறேன், நீக்குவதாக பாவிக்கிறேன் பாவிக்கிறேன் பாவிக்கிறேன். இந்த ஆச்சாரியர் பாவனை பண்ணிக்கிட்டே இருக்கான், பாவனை பண்ண பண்ண நம்மிடத்துல இருந்த அந்த பொருள்கள் நீங்குது, அந்த நிமிஷத்துல நீங்குது. நீங்கிறான் சுத்தமா இருக்கிற நல்ல நேரம் பார்த்து காதல ஓதிடுற மந்திரத்தை. அப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே மறுபடியும் நமக்கு திரும்பி அந்த அஞ்சு கலையும் வந்துடும். நான் என்ன பண்ணணும், மறுபடியும் நான் பூஜை பண்ணுகிற போது என கலா சுத்தி பண்ணிக்கிறேன். நான் பண்ணிக்கிற போதே அஞ்சு விதமான சுத்தி இருக்குது, தான சுத்தி, திரவிய சுத்தி, ஆத்ம சுத்தி, அப்புறம் லிங்க சுத்தி, மந்திர சுத்தி என்று இப்படி சுத்திகள்லாம் இருக்கு. அது ஆத்ம சுத்தின்னு ஒண்ணு வருது பாருங்க, அந்த ஆத்ம சுத்தி எல்லாம் கலா சுத்தி, நிவர்த்திகளை பிரதிஷ்டைகளை எல்லாம் என்ன விட்டு நீங்குது நீங்குது நீங்குதுன்னு நானும் பாவனை பண்றேன். இல்ல போகல, போயிட்டு போயிட்டு போயிட்டுன்னு நான் வந்து அப்படி பாவனை பண்ணி என்ன தூய்மையானவனா ஆகிவிட்டேன்னு என்ன நான் நினைச்சுக்கொண்டு அப்புறம் தான் பூஜையை ஆரம்பிக்கிறேன். நான் சிவபூஜையில சொல்லி தரார்கள், மத்தவங்களுக்கு தெரியுதோ தெரிஞ்சு பண்றார்களோ தெரியாம பண்றார்களோ நமக்கு விளங்காது. அதத்தான் இங்கே பாவகத்தான், பாவகத்தினாலே நாம் செய்யும் ஆச்சரியன் இப்படி பாவனை பண்ணி நம்மை தூயப்படுத்த, பிறகு நாள்தோறும் நாமே நம்மை பாவனை பண்ணி பண்ணி நம்மை தூய்மையாக்கி அந்த இறைவனோடு நாம் ஒட்டுகிறோம். அப்புறம் சேலேர் கண்ணீர் மல்க, கண்ணில் இருந்து கண்ணீர் வடிய என்னை ஆண்டு கொண்ட தன்மையை சொல்லி நான் தெள்ளகனும் கொட்டுகிறேன். உருக்கி உருகி பெருகி உளங்குளிர முகந்து கொண்டு பருகற்கினிய பரங்கருணை தரங்கடலை மருவி திகழ்ந்து திகழ் தன்னன்வார்கடலே நினைந்து அடியோமும் திருவை பரவி நாம் தெள்ளகனும் கொட்டாமோ. உருகி நம் உள்ளத்திலே பொருகுகிறோம், பெருகி அந்த ஆனந்தம் உள்ளத்திலே பெருகிறது, உளம் குளிர உள்ளம் அப்படியே குளிர்ச்சி அடைகிறது. அந்த இறைவனை நினைக்க நினைக்க மனம் உருகி உருகினாலே மனத்துல ஒரு சில்லிப்பு, ஒரு இனிய உணர்வு உண்டாகிறது. முகந்து கொண்டு அந்த ஒன்னொன்னு உடனே அந்த ஆனந்தத்தை நாம் முள்ளுகிறோம். எங்கிருந்து முள்ளுறோம், ஒரு பெரிய சமுத்திரம், சமுத்திரத்திலே ஆனந்தம் நிறைய இருக்கு, அதுல ஒரு சின்ன குடத்தை கொண்டு போய் அதுல முள்றது மாதிரி அந்த ஆனந்தத்தை எடுக்கிறோம். அது எந்த இடத்துல இருக்கு அந்த ஆனந்தம், பருகற்கு இனிய பரங்கர் உனை தடங்கடல், பெரிய கடல் எவ்வளவு முண்டாலும் குறையாது, தடங்கடல் கருணை தடங்கடல், கருணையே வடிவமான இறைவனுடைய கடல் அது. பருகற்கு இனிய குடிச்சா தித்திக்கும், பருகுவதற்கு இனிப்பாயிருக்கிற கடல் தண்ணீர், கடல்னு சொன்னோட கடல்ல இருக்கிற தண்ணீரை கையாளாண்டி ஒரு சொட்டு நாக்கில் வைக்கிறதுக்குள்ள உப்புகரிக்கும், துப்பிடுவோம். கடல்ல இருக்கிற தண்ணிய ஒரு சொட்டு கூட குடிக்க முடியாது, அது உப்புகரிக்கும். ஆனால் இறைவன் என்று சொல்லுகிற கருணை கடல் இருக்க அந்த தண்ணீர் பருகுவதற்கு இனியது, குடிக்க குடிக்க ரொம்ப தித்திப்பாரு. பருகற்கு இணைய பரங்கர் உனை தடங்கடலை மறுவித்துகள் தென்னன்வார் கடலே நினைந்து, அப்பேற்பட்ட கடல்ல தண்ணீரை முண்டு முண்டு அந்த சிறைவன் தென்னனாக இருக்கிற பாண்டியன் தென்னன்வார் கடல், தென்னன் தன்னாடுடைய பெருமான், அந்த தென்னனைத்தான் முன்னே தென்னா தென்னா என்று தெள்ளனம் கொட்டாமோ என்று முன்னே சொல்லும் போது தென்னனே தன்னாடுடையவனே தென்னாடுடையவனே என்று சொல்லி தெள்ளனம் கொட்டுவோம்னு ஒண்ணு பாடினார். அது இங்க முழுக்க சொல்லி காட்டுற தென்னன் தென்னாட்டை உடையவன், தென்னாட்டில் இருக்கிற பெருமான் தென்னன் பார்கடையை நினைந்து அவன் திருவடியை நினைத்து நினைத்து அடியோம் திருவை பரவி, அடியோம் பெற்ற திரு அந்த செல்வம், இறைவரிடத்தில் இருந்து கிடைத்த அந்த சுகம், அந்த சுகத்தை வணங்கி வணங்கி தெள்ளனம் நாம் கொட்டி வணங்குவோமாக. புத்தன் புரந்தராதிபர் அயன்மால் போற்றி செய்யும் பித்தன் பெருந்துரை மேகபிரான் பிறப்பருத்து அத்தன் அணிதில்லை அம்பலவன் அருட்கடல்கள் சித்தம் புகுந்தவா தெள்ளனம் கொட்டாமோ. புத்தன் புத்தன் என்பது மதத்தை குறிக்கவில்லை, புத்தன் என்பது மதமல்ல, அடுத்தது பார்த்தாதான் தெரியும். புரந்தராதியர் அயன்மால் போற்றி செய்யும் பித்தன், புரந்தராதியர் இந்திரர் முதலியவர்களும் அயன் பிரம்மாவும் மால் திருமாலும் போற்றி செய்யும் வணங்குகின்ற பித்தன், வணங்கப்படுகின்ற விருப்பத்துக்குரியன், பேர் இச்சைக்குரியவன், எல்லாராலும் பெரிதும் விரும்பப்படுகிற கடல். அதுபோல புத்தன் புதியவன், அந்த புத்தன் என்பது புத்த மதத்தவன் என்ற பொருள் அல்ல, புத்தம் புரியவன் பின்னை புதுமைக்கும் பெயர் புமப்பெற்றேன் சொன்ன பொருள். ஏன்னா ஏமாத்தும் சில வார்த்தைகள், ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பொருள் இருக்கும். புத்தன் சொன்னவொடனே பொதுவா ஞாபகம் எல்லாருக்கும் வருவது புத்த மத கடவுள் தான் ஞாபகம், ஆனா அந்த பொருளை பயன்படுத்தல. புதியவன் அந்த இறைவன், புத்தம் புதியவன், புத்தன் மிக புதியவன், புரந்தராதியராயன்மால் போற்றி செய்யும் பித்தன் பித்தனாக இருப்பவன் பெருந்துரை மேய பிரான் திருப்பெருந்துருளை இருக்கிற பெருமான் பிறப்பரு தாத்தன் என்னுடைய பிறப்பை அறுத்தறிந்த தந்தை அணிதில்லை அம்பலவன் சிதம்பரத்திலே அம்பலத்திலே கூத்தாடுகிறவன் அருட்கடல்கள் சித்தம் புகுந்தவா அந்த அம்பலக்கூத்தன்றிருக்கானே அவனுடைய கடல் அந்த திருவடி சித்தம் புகுந்தவா என் மனத்துள் புகுந்தது அந்த புகுந்ததை சொல்லி சொல்லி தள்ளேனும் அந்த இறைவன் திருவடி என் மனத்துக்குள்ளே நுழைந்து விட்டது உவலை சமயங்கள் ஒவ்வாத சாத்திரமாம் சவலை கடல் புலனாய்க் கிடந்து தடுமாறும் கவலை கடுத்து கடல் இணைகள் கந்தருளும் செயலை பருவினாம் தெள்ளேனும் கட்டாமோ மாணிக்கவாசகர் திருவாதூரிலே பிறந்தார் அமாத்தியர் குலத்திலே பிறந்தார் தந்தை தன் பிள்ளையை நல்லா படிக்கவங்களும் வேதம் தமிழ் கலைகள் 64 கதை எல்லாம் கற்றுக்கொடுத்தார் யானையேற்றம் குதிரையேற்றம் போன்ற போர் வித்தைகளை கற்றுக்கொடுத்தார் எல்லாம் கற்றுக் கொடுக்கிற போது அவர் சாஸ்திரம் பலவற்றை படிச்ச போது சந்தேகம் வந்துவிட்டு அவர் பல சந்தேகங்கள் எழுகிறது இந்த சந்தேகத்தை தீர்த்து கொள்வதற்காக பெரியவர்களை எல்லாம் போய் பார்த்து கேட்கிறார் பெரியவர்களுக்கும் கூட அவர் கேட்கிற சந்தேகத்துக்கு பதில் சொல்ல தெரியவில்லை அப்புறம் ஒவ்வொரு மதமா அந்த ஊர்க்காரங்கள வெவ்வேறு மதத்தவர்களை சந்திக்கிறார் ஒவ்வொரு மதத்தவர்களையும் போய் பல சந்தேகங்களை கேட்கிறார் அவர்களுக்கு சொல்ல தெரியவில்லை உவலை சமயங்கள் எல்லாம் பயனற்ற சமயங்கள் உவலை என்றால் திறமானவை அல்ல திறமற்ற சமயங்கள் கேட்கிற கேள்விக்கு தெளிவா பதில் சொல்ல தெரியாத சமயங்கள் உமலை சமயங்கள் ஒவ்வாத சாத்திரம் சரி புத்தகத்தை எடுத்து நமக்கு சந்தேகமா இருக்கே படிச்சு பார்ப்பேன்னு இந்த புத்தகத்தை படிச்சா ஒரு விதம் அந்த புத்தகத்தை பார்த்தா இன்னொன்று ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்துக்க மாட்டேன் ஒவ்வாத சாத்திரமா ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்துக்கொள்ளாம இருக்கு விநாயகர் எப்படி இருப்பா அப்படின்னு ஒரு சந்தேகம் அப்பையாருடைய பாடல்ல வாக்குண்டாம்ங்கிற பாட்டை எடுத்து ஒருத்தர் படிச்சார் வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனினுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் அப்ப விநாயகர் துப்பார் திருமேனி பவளம் போல ஷேப்பா இருப்பா அத படிச்சுட்டார் சரிங்களா அந்த புத்தகத்தை படிச்சு முடிச்சுட்டார் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் விநாயகர் எடுத்து படிச்சு பாக்குறார் விநாயகர்களை படிச்சு பார்க்கும்போது நெஞ்சி குடிகொண்ட நீல மேனியும் விநாயகர்கள் என்ன வருது விநாயகர் சொல்லுமே என் மனசுல குடியேறிய கருப்பான உடம்பை உடைய விநாயகர் இத படிச்ச உடனே அவருக்கு சந்தேகம் அதுவும் ஒரு சாஸ்திரம் இதுவும் ஒரு சாஸ்திரம் அதுல விநாயகர் சேப்பா இருக்குன்னு சொல்லு இந்த விநாயகர் கருப்பா இருக்குன்னு சொல்றாரு கொண்டு கொண்டு ஒத்துக்க மாட்டேன் ஒவ்வாத சாத்தியம் ஒன்னே ஒண்ணு உதாரணத்துக்கு சொல்றேன் இது மாதிரி ஒவ்வொரு புஷத்திலயும் ஒண்ணுக்கு ஒண்ணு தடுமாற்றமான தகராறு பிடிச்சவைகள் நிறைய இருக்கு அதனாலதான் அவர் சொல்றார் இப்படி ஒரு சாஸ்திரத்தை எடுத்து படிக்கிற போது ஒரு புத்தகத்துக்கு ஒரு புத்தகம் ஒண்ணுக்கு ஒண்ணு விரோதமா இருக்கு இந்த விரோதத்தை எல்லாம் கேட்டா சொல்ல தெரியாதவர்கள் அந்த காலத்துல சொல்ல தெரியல உவலை சமயங்கள் ஒவ்வாத சாத்திரமாம் சவலை கடல் சவலை என்றால் சரியா உணவு சாப்பிடாமல் இழைச்சு போன பிள்ளை அதான் சவலை பிள்ளை தாய்ப்பால் நிறைய கிடைக்காம கைகால்லாம் நோஞ்சலா போய் பத்தி போன குழந்தை இருக்க அந்த குழந்தைக்கு சவல பிள்ளைன்னு பேர் சாஸ்திரங்களை சரியான முறையில நல்லா படிச்சு அறிவி திடமா இருந்தானா இவன் திடமான மாணவன் இவன் ஒவ்வொரு புத்தகத்தையும் படிச்சு அங்கங்கேயும் தகராறு இங்கேயும் தகராறு தனக்கு ஒண்ணுமே புரியாதவனா போட்டான அந்த மாணவன் எப்படி இருப்பான் சவளப்புள்ள மாதிரி இழைச்சு போயிட்டான் படிச்சவனுக்கு அறிவு திறம் இல்லாமல் சவளப்பிள்ளை மாதிரி திறம் இல்லாதவனாக இருக்கிறான் அதான் சவலை கடலுள் இந்த திறமற்றதான கடலுக்குள் நான் மூழ்கி போகாமல் கடல் உளனாய் அந்த கடலுக்குள் மூழ்கி போனவனாய் கிடந்து தடுமாறும் அதிலே உள்ளே கிடந்து நான் தடுமாறுகிறேன் இல்ல பல சமயங்கள்ல போய் கேட்டு பாக்குறேன் தடுமாறுகிற சாஸ்திரத்தை கேட்டு பாக்குறேன் இந்த சவலை கடல்ல உழுந்து நான் தடுமாறுறேன் தடுமாறுகிற என்னை அவன் இறைவன் என்ன பண்ணான் குருநாதரா வந்தா கவலை கெடுத்து என் மனத்தில் இருந்த கவலையை நீக்கினான் கவலைங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா பிளவுகள் ஒரு மரம் ஒரு அடிமரம் ஒரே மரமா மொத்தமா போகுது மேல போனா 4 கவடா பிரியுது கவடுதான் கவலை அப்ப பிரிகிறது 2-3 பிரிவா பிரிஞ்சு விடுகிறது அது போல தன் மனத்துல ஒரே எண்ணமா இருந்தா வருத்தம் வராது அதன் பிறகு அவனுடைய எண்ணம் பல பிரிவுகளாக பிரிகிற போது அது கவலையாப்படுது கிடைக்குமா கிடைக்கும் அப்படின்னா தைரியமா இருப்பான் கிடைக்காதா, கிடைக்காது என்றாலும் தயாரி கிடைக்காது போன்றோம். கிடைக்குமா கிடைக்காதா, கிடைக்குமா கிடைக்காதானா, அது ரெண்டு விதமான கொள்கை மனசுல ரெண்டு பிரிவு இருக்கு. ரெண்டு பிரிவில கடந்து தடுமாறுற போது ஏற்படுகிற உபத்திரம் தான் கவலை. கவலை என்பது ஒன்றாய் இல்லாமல் பலவாய் பிரிந்து நிற்கிற நிலை. இப்ப சாஸ்திரம் முதலியவற்றை படிக்கிற போது இது சரியா அது சரியா, எப்படி திருவடி என்பது ஞானம், ஞானத்தை கொடுத்தான் என்பதுதான் பொருள். திருவடி இரண்டும் தலையில சூக்கினார் சுட்டினார் சொல்றமே, இது வெறும் வியாஜ்யம். வெளியில் இருக்கிற பார்ப்புகிறவர்களுக்கு திருவடியை தூக்கி தலையில வைக்கிறதாகவும் அவனுக்கு ஒரு தீட்சை நடப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிற ஒரு வெறும் காட்சி. ஆனால் அந்த திருவடியானது ஞானம் தருகின்ற இடம், அதான் திருவடி ஞானம். திருவடியே ஞானம் என்றுதான் சாஸ்திரத்திலே சொல்லியது. அந்த திருவடியை உணர்ந்தார்னா இவருக்கு ஞானம் கைவரப்பெற்றார், எல்லா குழப்பமும் தீர்ந்துவிடும். ஞானம் வந்துட்டா அப்புறம் தடுமாற்றம் கிடையாது, கவலை கிடையாது, ஒரு எந்த விதமான சந்தேகமும் அவனுக்கு இல்லை. சந்தேகம் தீர்வதற்கான ஞானத்தை இறைவன் தந்து விட்டான். ஆனால் கவலையை கடுத்து கடல் இணைகள் கந்தருளும் செயலை பரவி அந்த ஞானத்தை கொடுத்த இறைவனுடைய அந்த திறத்தை பாடி நாம் தெள்ளேனும் கொட்டுவோம். வான் கெட்டு மாருதம் மாய்ந்து அழல் நீர் மண் கடினும் தான் கெட்டலின்றி சளிப்பறியா தன்மயன் இறைவன் இருக்காரா. அந்த இறைவன் இந்த மேல ஆகாயம் இருக்க, அந்த ஆகாயம் ஒரு நாள் அழிஞ்சு போயிட்டதுன்னா அப்ப இறைவனும் அழிஞ்சு விடுவானா? இந்த உலகத்துல அங்கும் இங்கும் இப்படி ஓடிக்கொண்டிருக்க காத்து, இந்த காத்து உலகத்தில் இல்லாம அழிஞ்சு விட்டா இறைவன் அழிஞ்சு போவானா? அழல் இந்த உலகத்தில் நெருப்பு எங்கெங்கயோ நமக்கு எந்தெந்த விதத்திலயோ கிடைக்கிறது, அந்த நெருப்பெல்லாம் உலகத்தில் இல்லையங்கிற ஒரு காலம் வந்து விட்டா இறைவன் போயிடுவானா? தண்ணீர் ஆறு குளம் போன்ற இடத்துல கிடைக்கிற தண்ணீரே இல்லாம போயிட்டா இறைவன் போவானா? அப்படின்னா இத்தனையும் கட்டி போகலாம், ஆகாயம் இல்லாமல் போகலாம், காற்று இல்லாமல் போகலாம், நெருப்பு இல்லாமல் போகலாம், தண்ணி இல்லாமல் போகலாம், ஆனா இறைவன் மட்டும் அழிய மாட்டான். வான் கட்டி ஆகாயம் அழிந்தும் மாருதம் மாய்ந்து காற்று அழிந்து போயும் அழல் நீர் மண் கடினும், அழல் கடினும் நீர் கடினும் மண் கடினும் மூணா பிடிக்கும். நெருப்பு அட்டு போனாலும் நீர் கெட்டு போனாலும் மண் பூமி இல்லாமல் அழிஞ்சு போனாலும் கூட தான் கெட்டலின்றி தான் அழியாதவனாக இருக்கிறான். பஞ்சபூதமே அழிந்தாலும் தான் மட்டும் அழியாதவனாக இருந்து சலிப்பு அறியா தன்மயல் நடுக்கம் இல்லாதவனாய் இருக்கிறவன் இறைவன். அந்த இறைவனுக்கு இலக்கணம், இறைவன் பஞ்சபூதம் அழிந்தாலும் அவன் அழிவது இல்லை என்பதை தெரிவிக்கிற நிலை. தன்மயனுக்கு ஊன் கட்டு உயிர் கட்டு உணர்வு கட்டு உள்ளமும் போய் நான் கட்டவா பாடி தள்ளனும் கொட்டாமோ. அந்த இறைவனுக்கு நான் அடியேனே போனானே, அடியேனா போனோன்னே ஊன் கட்டு என் உடம்பு போயிடுச்சியா, எனக்கு உடம்புன்னு ஒண்ணு கிடையாதுன்னு ஏன் குருநாதர்கிட்ட போய் ஒரு தீட்சை வாங்கிட்ட போது எனக்கு உன் உடல் பொருள் ஆவி மூணையும் தத்தம் பண்ணி கொடுன்னு கேட்கிறார். உடனே மூணையும் கொடுத்தார். அன்றே என் ஆவியும் உடமையும் எல்லாமும் என்னை ஆண்ட போதே கொண்டிலையோ, என்னை ஆட்கொண்ட போது மூணையும் நீதான் வாங்கிட்டிய, தத்தம் வாங்கிட்டிய, என் உடம்பு உனக்காச்சு, என் உயிர் உனக்காச்சு, என்னுடைய எல்லாமே உனக்கு கொடுத்துட்டேன், என் பொருள் எல்லாம் உனக்கு கொடுத்துட்டேன். அதான் ஊன் கட்டு என் உடம்பை உனக்கு தத்தம் பண்ணி கொடுத்துட்டேன், ஊன் கட்டு உயிர் கட்டு என் உயிரும் உனக்கு தத்தம் பண்ணி கொடுத்துட்டேன், உணர்வு கட்டு என் அறிவுங்கிறதே இல்ல, அப்புறம் ஆத்ம அறிவு என்ற பசுபோதம் என்றதும் அழிந்து உயிர் கட்டு என் உள்ளமும் போய், உள்ளம் என்பது என்னுடைய நினைப்பு, என் நினைப்பு மறந்து நான் கெட்ட வாபாடி நான் என்பதும் ஒழிந்தேன். நான் நான் என்று சொல்லுகின்ற தன்மை பசுத்துவம் நீங்கி இறைவன் ஒருவனே என்ற எண்ணத்துல வந்து நின்று விடுகிறோம். அதுதான் முன்னே சொன்னார், நாம் கட்டு சிவமான மாபாடி, சிவனே ஆன தன்மை. அந்த தன்மையை நாம் இப்பொழுது பாடி தெள்ளனும் கொட்டுவோம். இறைவனும் தன்னை ஆட்கொண்ட போது தனக்கு நேர்ந்த இந்த அனுபவங்களை எல்லாம் மிக அழகாக சொல்லுகிற பகுதிதான் இந்த தெள்ளிடம். விண்ணார் முழு முதல் பாதாளத்தார், விண்ணோர் தேவலோகத்தில் இருப்பவர், முழு முதல் அவர்களுக்கெல்லாம் தலைவன் இந்த பரமேஸ்வரன். பாதாளத்தார் வித்து, பாதாளத்தில் இருக்கிற ராட்சசர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு இவன் தான் விதை, அவர்களையும் உண்டாக்கினவன் இந்த ஆள் தான். பாதாளத்தில் ராட்சசரை யார் யார் படைச்சது அப்படின்னா இந்த சிவபெருமான் தான் ராட்சசரையும் படைச்சு போட்டது. மன்னோர் மருந்து, இந்த பூலோகத்தில் இருக்கிறார்களே மக்கள், அவர்களுக்கும் அவன்தான் மருந்து, தேவாமிர்தமாய் இருக்கிறான். அயன் மாளுடைய வைப்பு அடியோம், அயன் மாளுடைய வைப்பு. அயன் பிரம்மனுக்கு மால் திருமாலுக்கு தேடி வைக்கப்பட்ட சொத்து வைப்புன்னா சேமநிதி, சேமித்து வைக்கிற சொத்தா இருக்கிறான் இறைவன். இறைவன் யார் யாருக்கு என்னென்ன பொருள் என்று சொல்றான். தேவர்களுக்கு முழு முதல், அது ஒரு முழு முதல் நிதி ஆக இருக்கிறான். பாதாளத்தாருக்கு விதை மாதிரி, நாளைக்கு நிலத்துல விதைக்கணுங்கிறதுக்காக அப்படி விதைய மூட்டை கட்டி வச்சிருக்கிறோமோ அது போல இறைவன் விதையாக இருக்கிறான். பூலோகத்தவர்களுக்கு அமுதமாக இருக்கிறான். அயன் முதலியவர்களுக்கெல்லாம் வைப்பு நிதியாக இருக்கிறான். அடியேன் கண்ணார வந்து நின்றான், அப்படிப்பட்ட பெருமான் நான் கண்ணால பார்க்க வந்தாயா. அதான் அடிக்கடி சொல்றேன், நான் நினைவேயும் கண்டேன், நினைப்புல பார்த்தேன், கனவுல கூட பார்க்க முடியாத நினைவுல பார்த்தேன்னு சொல்றாரு. அத மறுபடியும் வற்புறுத்துறாரு. கண்ணார வந்து நின்றான் கருணை கடல் பாடி. அப்பேற்பட்ட பெருமானுடைய கருணையை, அவன் திருவடியை நான் பாடி பாடி தென்னா தென்னாவென்று தள்ளேனும் கொட்டாமோ. தென்னா தென்னா என்று ஜதி சொல்லியோ அல்லது தென்னாவுடைய அணைய தென்னாவுடைய என்று சொல்லியோ நான் தள்ளுவனும் கொட்டுவோம். குளம் பாடி கொக்கிரகம் பாடி, கோல் வளையாள் நலம் பாடி, நஞ்சுண்டவா பாடி, நாடோறும் அலம்பாறு புனல் தில்லை அம்பலத்தே ஆடுகின்ற சிலம்பாடல் பாடி நாம் தெள்ளனும் கொட்டாமோ. குளம் பாடி, குளம்னா இங்க கோத்திரம் அல்ல, ஜாதி அல்ல, குளம் கூட்டம், அடியார் கூட்டத்தை பாடி. நம்மளா ஒரே சாதி, ஒரே கூட்டம், ஒரே சிவனடியார் கூட்டம், அதுதான் அதுதான் நம்முடைய திருமந்திரத்தில் கூட ஒன்றே குலம் ஒருவனே தேவன், ஒரே ஒன்றுதான் குலம், எல்லாரும் இறைவன் அடியார்கள், இறைவனுடைய அடியார் என்ற ஒரே குலம் தான் அவர்கள் வச்சுக்கொள்றது. அந்த குலம் பாடி, குளம் என்று சொல்லுகிற சிவனடியார் என்ற அடியார் கூட்டம் என்ற அந்த குளத்தை பாடி. கொக்கிரகம் பாடி, இறைவன் தலையிலே சூடி இருக்கிற கொக்கிரக என்ற பூவையும் நாம் பாடி. கோல் வளையால் நலம் பாடி, அந்த சிவனுக்கு பக்கத்திலே நிற்கிறாளே உமாதேவி, அவளையும் பாடி. கோல் வளையால் அழகான வளையலை அணிந்திருக்கிற உமாதேவியினுடைய நலம் நன்மை, அவள் நமக்கு செய்த உபகாரத்தை பாட வேண்டும். நஞ்சுண்டமா பாடி, இறைவன் விஷத்தை குடிச்ச கதையும் பாடி. ஏன் விஷத்தை குடிச்சான்? உலகத்தில் இருக்க அத்துமீறியும் காப்பாற்ற, அந்த விஷத்தை அவன் குடிக்கலன்னு சொன்னா அன்னைக்கு உலகத்தில் இருக்க ஜனங்களும் செத்து போவாங்க, தேவர்கள் செத்து போவாங்க, பாதாளத்தில் இருக்கிற ராட்சசர் சாவார்கள், எல்லாருமே செத்து விடுவார்கள். ஆகவே எந்த உயிரும் நாசம் பெறாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அவன் நஞ்சு உண்டான். நஞ்சுண்டது மற்றவர்களை காப்பதற்காக, எல்லோரையும் காக்க வேண்டும் என்பதற்காக. நஞ்சுண்டவா பாடி, நஞ்சுண்டதன் காரணத்தையும் பாடி. நாடோறும் அலம்புகார் புனல், புனல் அலம்பும் தண்ணீர் அலை அலையா மோதிக்கொண்டிருக்கிற தில்லை சிதம்பரம். சிதம்பரத்துல நீர் வளம் அதிகம், தண்ணீர் குளங்களிலும் வாய்க்கால்களிலும் ஆறுகளிலும் நிறைந்து தளம்பிக் கொண்டிருக்கக்கூடிய சிதம்பரம் என்று சொல்றேன். நாள்தோறும் என்றைக்குமே அலம்பார் புனல் புலம்பு அலம்பு, அலம்பு புனல் என்பதை புலம்பு புனல் அலம்புன்னு மாத்தி, தண்ணீர் ஆடிக்கொண்டு அசைந்து கொண்டிருப்பதான தில்லை அம்பலத்தே, அந்த தில்லை என்று சொல்ற சிதம்பரத்தின் அம்பலமாகிய பேரிடத்திலே ஆடுகின்ற சிலம்பாடல் பாடி. அங்கே ஆடிக்கொண்டிருக்கிறான் பெருமான். அந்த பெருமானுடைய ஆட்டம் சிலம்பு ஆடல். அவன் ஒரு கால தூக்கி ஆடுறான், அந்த தூக்கி ஆடுகிற காலில் தான் சிலம்பு இருக்கு, அந்த சிலம்பணிந்த காலில் அவன் ஆட்டத்தை பாட வேண்டும் என்று சொல்றான். இந்த இடத்துல நடராஜாவை சொல்ல வருகிற அவர் இரண்டு காலையும் சொல்லல, என்ன பண்ணிட்டார், சிலம்படி மலர் சிலம்படி வாழ்க்கை வணங்குவா. பெரிய புராணத்துல எப்படி அந்த சிலம்பணிய இடது காலை, உமாதேவினுடைய கால் தான் இடது கால், இந்த இடது கால் தான் சிலம்பணிந்திருக்கிறது. அதனால சிலம்பாடல் பாடி, அந்த சிலம்பணிந்த இறைவனுடைய திருவடியை பாடி நாம் தள்ளுகிடம் கொண்டான். இந்த வரி நம்முடைய சேக்கிழாருக்கு நினைவு வந்துச்சு இந்த பாட்டு. அந்த பெரிய புராணம் பாடுகிற போதே அவருக்கு மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம், சிலம்படி சிலம்பணிந்த திருவடி, அந்த தில்லையிலே கூத்தாடுகிறவருடைய தூக்கிய கால் உமாதேவியின் கால், அது சிலம்பணிந்த கால், இந்த சிலம்பணிந்த காலத்தான் வணங்கணும். ஒரு கால், அந்த ஒரு கால் கும்பிட்டால் போதுங்கிறார், நீ ரெண்டு காலம் கும்பிட வேண்டாங்க குமரவர் சுவாமிகள் பாடுறார். ஒரு கால் கும்பிட்டால் போதும், மோட்சம் உனக்கு கிடைக்கும் என்று இறைவன் சொல்றாராம். இறைவன் ஒரு காலை தூக்கி காட்டி இன்னொரு கையால இதோ பாருன்னு சுட்டி காட்டி, இந்த ஒரு காலை நீ வணங்கி வணங்கினா உனக்கு மோட்சம் கிடைக்கும் என்று அந்த சிவபெருமான் நாட்டியம் ஆடுகிற முறையிலேயே நமக்கு காலை வணங்கணும்னு சொல்லி கொடுக்கிறார். வந்திருக்கிற ஜனங்களுக்கு துர்கபார் காலம், இதுதான் திருவடி, இதை தூக்கி நிறுத்திருக்கேனே, இந்த திருவடியை நீ வணங்கின்னு இன்னொரு கையால சுட்டி காட்டுறார். ஆகவே ஒரு கால் கும்பிட்டால் போதுமென நாதனார் ஆடிய நடம், இந்த நாதனார் ஆடுகிற நடத்தினுடைய குறிப்பு இதுதான் என்று அவர் சொல்லுவார். அந்த சிலம்பாடல் பாடி அந்த சிவபெருமானுடைய கூத்தை பாடி நாம் தள்ளுகணும் கொண்டு போவோம், பறை அடிப்போமாக என்று சொல்லி இந்த 20 பாடலும் இறைவன் அவருக்கு செய்த சிறப்பை மிக அழகாக வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி என்ற அளவோடு இந்த பகுதியை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். வணக்கம்.